நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் வைஷ்ணவி பேசுறேன். இந்த கொரோனா மூலமா நம்ம செய்யற ஆன்லைன் ஷாப்பிங்கை பத்தி சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் பகிர்ந்துக்க போறேன். எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு வெளியில போகாம கூடுமான வரைக்கும் வீட்டில இருந்தே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜ் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கடைக்கு போகும்போது தேவையில்லாத சில பொருட்கள் கூட நம்ம அதிகமா எழுத்துருவோம். ஏன்னா நிறைய பொருட்கள் கண் முன்னாடி இருக்கும் போது எல்லா ஐலையும் ஒன்னொன்னா நடந்து தேவையில்லாதது கூட நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம மைண்ட்ல தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு என்ன ஒரு பர்டிகுலர் பிராண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வைத்து நம்மளால இப்ப என்ன சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் நம்ம இந்த டைம்ல வளர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைக்கு போகும்போது இப்ப உதாரணத்துக்கு வெண்ணெய் வாங்குறோம் அப்படின்னா $2, $4, $6 இருக்கும் போது நம்மளுக்கே தெரியாம நிறைய பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிக விலையில இருக்கக்கூடியதை நம்ம வாங்கிடுவோம். அதனால கம்மியான விலையில இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கண்ணால பார்க்காததுனால நம்மளுக்கு அது டெம்ட் ஆகாம அந்த கம்மியான பொருட்கள் விலையில இருக்கிறத நம்ம வாங்குறதுக்கும் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிக்கனம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் எல்லா பொருட்களும் எல்லா வீட்லயுமே வந்து இருக்காது, ஒரு சில பொருட்கள் தான் இருக்கும். ஒரு வாரத்துடைய ஆரம்பத்துல பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்கும், வாரம் முடிய முடிய பொருட்கள் குறைஞ்சிரும். 6 பேர் 7 பேர் ஒரு குடும்பத்துல இருப்பாங்க, என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சுதான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சிக்கனம் அப்படிங்கறத நம்ம இந்த டைம் நல்லாவே கத்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட். அது எப்படி வரும் அப்படின்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட விதமான காய்கறிகள் தான் எனக்கு பிடிக்கும், அது இந்த சைஸ்ல இருந்தாதான் பிடிக்கும், இப்படி டேஸ்ட்ல இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கும், தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். அதை நம்ம என்னைக்குமே மாத்திக்கிட்டே இருந்திருக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த பொருள் எப்பயுமே வந்து கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து பார்த்தா அது கொஞ்சம் வேறுபட்டு இருந்தாலும் மாறுபட்டு இருந்தாலும் அதோடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு கத்திரிக்காய் இப்படிதான் சின்னதா இதே கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்ப எனக்கு சின்ன கத்திரிக்காய் கிடைக்காம பெருசா கிடைக்கலாம். அது கொஞ்சம் சுவை கம்மியா இருந்தாலும் அந்த சுவைக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, பொருட்களை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ற பொருள் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதுக்கப்புறம் அது நம்ம வீட்டுக்கு வந்து அதை நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கறதுனால பொருட்களையும் வேஸ்ட் பண்றத நம்ம கண்டிப்பா குறைச்சுக்கிறோம். வெளிநாட்டுல வளர்ற நிறைய குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் கூட ஒரு நிலைமை இருக்கும், பற்றாக்குறை அப்படிங்கறது எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கறது அவங்களுக்கும் புரியற விதமாவே இது வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்ம சிம்பிளா பண்ண கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதையும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இந்த கொரோனா டைம்ல நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு சில விஷயம் இருந்தாலும் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமே பாதுகாப்பா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி வாங்குற பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்து பிறகு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாகிரதையா இருக்கிற நேரத்துல எல்லாருமே ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எனக்கு வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுல ரொம்ப விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, தேவையான பொருட்கள் வந்து சில டைம்ல வந்து சேர்றது கிடையாது, நம்ம ஒன்னு ஆர்டர் பண்றோம் இன்னொன்னு வருது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா மாத்தி சைஸ் அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்த்து வாங்குறோம், நம்ம போட்டு பார்த்து வாங்குறோம், அது வந்து நமக்கு சைஸ் கரெக்டா இருக்கா, நமக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கும் போது நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம வந்து பேமெண்ட் பண்றதுல கூட சம்டைம்ஸ் வந்து கார்டு நம்பர் எல்லாம் தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வியூல இருந்து நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப பண்ண மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ண மாட்டேன். ரொம்ப வேற வழியே இல்லைன்னா தான் ஆன்லைன் ஷாப்பிங்ல பண்ணுவேன். நீங்க வாங்குற பொருள் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சுன்னா ஓகேங்க, நீங்க ரீஃபண்ட் வந்து ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க, பொருள் நீங்க திருப்பி வந்து அதே போஸ்ட்ல அனுப்பி அனுப்பிடலாம். பட் எகெயின் நம்மளுக்கு வந்து அது ஒரு அலைச்சல் தானே, அது வந்து திருப்பி நீங்க போஸ்ட் ஆபீஸ் போய் போடணும், அதுக்கும் வந்து சில இடத்துல வந்து ரிட்டர்ன் போஸ்டிங் வந்து நீங்க பே பண்ணணும் அதை பத்தி. அதுக்காக ஸோ இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு கடையில போய் பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறீங்க, சப்போஸ் அதுலயும் ப்ராப்ளம் இருந்தா கூட திருப்பி கடையிலே போய் நேரம் போய் கொடுத்தா அது வந்து ஈஸியா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும். இதை நீங்க திரும்பி போஸ்ட் பண்ணணும், அவனுக்கு போய் சேரணும், சேர்ந்த அப்புறம் அவன் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்புவான், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்னு ரீஃபண்ட் பண்ணுவான் இல்லைனா வந்து சைஸ் மாத்தி அனுப்புவான். இதே நீங்க கடைனா வந்து உங்களுக்கு பாலிசிஸ்ன்னு அவங்க அங்கேயே எழுதி ஒட்டியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு தெரியுது. ஆன்லைன் வந்து எங்கேயோ பாலிசின்னு ஆன்லைன்ல போட்டிருக்கான், பட் அவன் பாலிசியை வந்து அவன் எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து ரெபுடேஷன் பத்தி எல்லாம் யாருமே கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் வாங்குது அப்படின்னு என்னோட புரிதல். ஆன்லைன்ல கன்சூமர் ரைட்ஸ் வந்து இந்த மாடல்ல இருக்கிற கன்சூமர் ரைட்ஸ் ஆன்லைன்லயும் இருக்கணும், ஆனா வந்து அத அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. இப்ப ஆன்லைன் ஷாப் வந்து எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப சைனால இருக்கிற வெப்சைட்டுக்கு நீங்க ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க நாட்டுல என்ன ரூல் இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணுவான். பட் சில இடத்துக்கு இங்க ஃபாலோ பண்ணுவோம் ரெப்யூட்டட் வெப்சைட். சோ அதனால அவன் வந்து மேபி இது பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய ரொம்ப விஷயம் தெரியாத வெப்சைட் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா வந்து சும்மா ஆட்ல வரும், அங்கங்க வந்து கூகுள் ஆட்ஸ்ல வரும். சோ அதை வச்சு நம்ம கிளிக் பண்ணி உள்ள போவோம். அது வந்து நிறைய வந்து ஃபேக் வெப்சைட்டா கூட இருக்கலாம். சோ அதுல வந்து நம்ம வந்து அவன்கிட்ட போய் நம்ம வந்து கன்சியூமர் ரைட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட நம்ம போய் பேச முடியாது. ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க. பட் ஆனா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதை விட நீங்க ஒரு கடைக்காரர்கிட்ட போய் பேசி இது பண்ணீங்கன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றீங்க. நீங்க ஆன்லைன்ல வாங்கும் போது யார் அனுப்புறா எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா டைம்ல எஸ் வேற வழி இல்லைன்னா பண்ணிதான் ஆகணும். அவங்க கொரோனா டைம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய பேர் வந்து டெலிவரி பாய்ஸ் அவங்க எல்லாம் நிறைய வந்து இந்த டைம்ல வேலை பார்த்திருக்காங்க. இதனால வந்து நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இணைய கொள்முதல் குறித்து நேயர்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டும் தொடர்வது இணைய கொள்முதல் மற்றும் மோசடிகள் குறித்து நியூ சவுத் வேல்ஸ் ஃபேர் ட்ரேடிங்கில் பணியாற்றும் சிவகாமி தயாநிதி அவர்களுடனான நேர்காணல். வணக்கம் சிவகாமி அவர்களே.
வணக்கம் செல்வி.
இணைய வழி பொருட்களை கொள்வனவு செய்வது அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பாதுகாப்பானதா?
இணையம் என்பது பயனுள்ள ஒரு தளம். இதில் பல வேலைகளை நாம் செய்கிறோம். இப்போது படிப்பது துவக்கம், வேலை செய்வது துவக்கம் எல்லாம் செய்வது போலவே பொருட்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துகிறோம். இதை நாங்கள் சரியான முறையில் கையாண்டால் இது பாதுகாப்பானதாகவும் அமையும். இது இதை மிகவும் பாதுகாப்பான முறையில் செய்வதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன. நாம் எடுக்கக்கூடிய சில பாதுகாப்பு முறைகளை வேணுமென்றால் நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாங்கள் வாங்க போகும் இணைய வியாபார தளத்தை இணையதளத்தையோ அந்த வியாபாரியை பற்றி நாங்கள் முதலே அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் துணிந்து நாங்கள் வாங்கலாம். அதோடு நாங்கள் கடையில் வாங்கும் போது நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதானால் இரண்டு மூன்று கடைகளுக்கு சென்று விலைகளை பார்த்து தரத்தை பார்த்து அதன் பிறகு முடிவு செய்கிறோம். அதே போல இணையத்தில் வாங்கும் போதும் நாம் பல தளங்களை பார்த்து விலைகளை பார்த்து அவற்றின் தரத்தை பரிசீலித்து அந்த முடிவுகளை செய்ய வேண்டும். திடீரென்று போய் வாங்கக்கூடாது. அதோடு நீங்கள் வாங்க விரும்பும் பொருளோ சேவையோ பற்றி முழு விவரங்களையும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அளவுகள், தரங்கள், அந்த கடையின் வாடிக்கையாளர் சேவை தரம், அந்த பொருளின் மேக் மாடல் அப்படியான விவரங்களின் அனைத்தையும் முதலே அறிந்து அவற்றுக்குரிய ரிவ்யூ என்று சொல்வார்கள் பின்னூட்டங்கள் முடிந்தால் அவர்களில் அவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களை கேட்டு அவர்கள் பரிந்துரைக்கும் ஒரு இணைய தளத்தில் வாங்கலாம். வாங்கும் பொருளுக்குரிய தட்டுச்சீட்டுக்கள், அவற்றின் விளம்பரங்கள், அவற்றுக்குரிய இமெயில் பரிமாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அவற்றின் பிரதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வாங்கும் வியாபாரியின் தொடர்பு விவரங்களை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய லேண்ட்லைன் டெலிபோன் நம்பர் என்று சொல்லுவோம், கையடக்க தொலைபேசியாக இல்லாமல் அவர்களுடைய லேண்ட்லைன் தொலைபேசி இலக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் அவர்களுடைய கடையினுடைய முகவரியையும் அறிந்து கொள்ள வேண்டும். தனியே ஒரு தபால் பெட்டி எண்ணை மட்டும் கொடுத்து அல்லது ஒரு இமெயில் முகவரியை மட்டும் கொடுத்து ஒரு வியாபாரி பொருட்களை விற்க விளைந்தால் அதிலிருந்து வாங்குவது அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்காது. எனவே அப்படியான வியாபாரிகளிடம் வாங்குவது அவ்வளவு நல்லதில்லை.
இணையத்தில் வாங்கும் போது எவ்வகையான பொருட்கள் வாங்குவது நல்லது, அதாவது இவ்வகையான பொருட்களை இணையத்தில் வாங்கவே கூடாது அப்படி என்று சில பொருட்கள் இருக்கின்றனதா?
இல்லை, அப்படி என்று ஒன்றுமே இல்லை. இதையும் நீங்கள் வாங்கலாம். அவற்றின் தரம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அவற்றின் தரத்தை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு விவரங்கள் அதில் இருந்தால், வியாபாரியை பற்றிய பின்னூட்டங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் எந்த பொருளையும் வாங்கக்கூடியதாக இருக்கும்.
சரி, இணையத்தில் வாங்குபவர்கள் இப்போ ஆஸ்திரேலியாவிற்குள் இருக்கின்ற ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குவதை காட்டிலும் அமெரிக்காவில் அல்லது உலகத்தில் உள்ள வேறு நாடுகளில் உள்ள இணையத்தில் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குவதனால் ஆபத்துக்கள் எதுவும் இருக்கிறதா?
ஆபத்துக்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்குள் இருக்கும் ஒரு இணையதளத்தில் நீங்கள் வாங்கும் போது ஆஸ்திரேலியன் கன்சியூமர் லா என்று சொல்லும் ஆஸ்திரேலியன் நுகர்வோர் சட்டம் என்று சொல்லப்படுகிறது, அது வந்து உங்களுக்கு சில பாதுகாப்புகளை கொடுக்கின்றது. கடையில் நேரடியாக வாங்கினாலோ அல்லது தபால் மூலம் வாங்கினாலோ அல்லது இணையம் மூலம் வாங்கினாலோ ஒரே மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கப்படும். இத்தகைய பாதுகாப்புகள் வெளிநாட்டில் நீங்கள் வாங்கும் போது அதே மாதிரி இருக்க வேண்டும். அவர்கள் இங்கு வியாபாரம் செய்யும் போது இருக்க வேண்டும். அதோடு அவர்கள் அவர்கள் நாட்டில் இருக்கும் சட்டத்திட்டங்களுக்கு அமையவும் இருக்க வேண்டும். சில சமயம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைய மட்டுமே அவர்கள் செய்யப்படுவார்கள். நினைவிருக்க வேண்டும், நாங்கள் இன்னொரு நாட்டில் இருப்பவரிடம் வாங்கும் போது எங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் பல இருக்கும். இந்த பொருளை திருப்பி அனுப்புவதிலோ பணத்தை மீளப்பெறுவதிலோ நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.
இணையத்தில் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது அதில் வரும் மோசடிகளை நாம் எவ்வாறு இனம் கண்டு கொள்வது என்று சொல்லுங்களேன்.
மோசடியா செய்பவர்கள் வந்து பணம் செலுத்தும் முறைகளில் சில குறிப்பிட்ட முறைகளில் பணம் செலுத்த வேண்டும் என்று கேட்பதாக அறிகிறோம். பணம் செலுத்தும் முறையே இப்படியான மோசடிகளை அடையாளம் காண்பதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கின்றது. மோசடிக்காரர்கள் அநேகமாக மணி ஆர்டர் மூலமாக பணம் செலுத்தப்பட வேண்டும் அல்லது பணம் செலுத்தப்பட்ட பண அட்டைகள் மூலமாக லோடட் மணி கார்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவற்றின் மூலமாக அல்லது வயர் டிரான்ஸ்பர் மூலமாக பணம் செலுத்த சொல்வார்கள். நாங்கள் வழக்கமாக பாதிக்கும் வங்கி அட்டைகள் மூலமாகவோ கடன் அட்டைகள் மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்துவதை அவ்வளவாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இப்படி நாங்கள் நேரடியாக பணத்தை அவர்களுக்கு செலுத்திவிட்டால் அதை திருப்பி பெறுவதற்கான வழிமுறைகள் எங்களுக்கு இல்லாமல் போகின்றன. புதிதாக இப்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக இணையதள கடைகளை திறந்து அதன் மூலமாகவும் ஏமாற்றுக்காரர்கள் பணம் பறிப்பதாக அறியப்படுகின்றது. ஓரளவுக்கு பணம் சேர்ந்ததும் இக்கடைகள் காணாமல் போய்விடுகின்றன. அதோடு இணையக்கடைகளுக்கான விளம்பரங்களையும் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் செய்கிறார்கள் என்பதையும் அறிகின்றோம்.
இணைய வாடிக்கையாளர்களுக்கு உள்ள உரிமைகள் என்ன என்று சொல்லுங்கள்.
போதும் நீங்கள் ஒரு இணையத்திலோ ஒரு நேரடியாக ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை பற்றி ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதலாவதாக நீங்கள் அதை விற்றவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அவரை தொடர்பு கொண்டால் சரியான வியாபாரியாக இருந்தால் அவர் அதை சரி செய்ய முனைவார். அது சரிவராவிட்டால் நீங்கள் உங்கள் கடன் அட்டை மூலம் வாங்கியிருந்தீர்களா இருந்தால் அந்த கடன் அட்டை கொடுத்த நிறுவனத்தையோ வங்கியையோ தொடர்பு கொண்டு நீங்கள் சார்ஜ்பேக் என்று சொல்வார்கள், கிரெடிட் கார்டு சார்ஜ்பேக் என்று, அதை பெற்றுக் கொள்ள முயலாம். அல்லது ஃபேர் ட்ரேடிங்கை தொடர்பு கொண்டு ஒரு புகாரை செலுத்தி அதற்குரிய நிவாரணத்தை பெற முயற்சி செய்யலாம். இவற்றை தவிர என்கெக் என்று ஒன்று இருக்கிறது, நியூஸ் ஆஃபீஸ் சிவில் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் என்று சொல்வார்கள். மேற்கூறிய எதுவும் சரிவராவிட்டால் நீங்கள் என்கெக்கை தொடர்பு கொண்டு வழக்கை தொடரலாம். அது உங்களுக்கு குறைந்த செலவில் வக்கீல் என்று எல்லாம் இல்லாமல் நீங்களே வாதாடக்கூடிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு செய்து கொடுக்கும். இன்னொன்று கவனத்தில் கொள்ள வேண்டியது பிரைவேட் சேல் என்று சொல்வார்கள். இந்த சலுகைகள் உங்களுக்கு இல்லாமல் போகும், ஏனென்றால் அவை வந்து பிரைவேட் சேல் என்ற பகுதிக்குள் அடங்கும். அதனால் அது ஒரு வியாபாரம் என்று எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியான சமயங்களில் நீங்கள் தனிப்பட்ட உங்கள் வக்கீலை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட லீகல் அட்வைஸ் என்று சொல்வார்கள், அதை பெற்றுக் கொள்ளலாம்.
கோவிட்-19 கரோனா காலப்பகுதியில் இனம் காணப்பட்டுள்ள சில வகை இணைய மோசடிகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன் ACCC அவர்களினுடைய ஸ்கேம் வாட்ச் எனப்படும் இணையதளத்தில் இவற்றை பார்க்கலாம். நிறைய இமெயில் மூலமாகவும் SMS மூலமாகவும் பிஷிங் ஸ்கேம்ஸ் என்று சொல்வோம், அவர்கள் உங்கள் தகவல்களை சேகரிக்கும் மோசடிகள் நிறைய நடக்கின்றதாக அறியப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பற்றிய விவரங்கள் தருவதாக கூறி அவற்றை உங்களுக்கு அனுப்புவதாக கூறி அதற்காக உங்கள் விவரங்களை கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். தடுப்பூசிகள் வந்திருப்பதாகவும் இணையதளங்கள் விளம்பரப்படுத்தி அதை மக்கள் சிலர் நம்பி அதற்கு பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்திருக்கிறார்கள். மற்றது மிக அதிகமாக அறியப்பட்ட மோசடி என்னவென்றால் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் பல தங்களுக்கு செல்லப்பிராணிகள் வாங்க விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட $300,000 வரை ஆஸ்திரேலிய மக்கள் இந்த பப்பி ஸ்கேமுக்கு பணம் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள்.
மிக்க நன்றி சிவகாமி அவர்களே. மிக விளக்கமாக இணையத்தில் கொள்வனவு செய்பவர்களுக்கு பல உதவி குறிப்புகள் மற்றும் இணைய மோசடி குறித்தும் மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.